நமஸ்காரம். பலரும் உபன்யாசங்கள் சொற்பொழிவுகளுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், ஆச்சாரியனை போய் வணங்குவதற்கு செல்கிறோம். இதெல்லாம் யாருடைய நன்மைக்காக? ஆச்சாரியனுடைய திருமாளிகையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், அந்த உற்சவத்துக்கு வரணும், திருநக்ஷத்திரத்துக்கு வரணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அனுப்புகிறார்களே, அதற்காக போவோம் என்று போகிறோமா? உபன்யாசத்திற்கு பத்திரிகை எல்லாம் விட்டு SMS அனுப்பித்து, இமெயில் கொடுத்து, வாட்ஸ்ஆப்பில் கூப்பிட்டு, தினசரித்தாள்களில் விளம்பரம் கொடுத்து, இத்தனையும் கொடுத்து கூப்பிடுகிறார்களே, அதற்காக அவர்கள் கூப்பிடுகிறார்கள்ங்கிறதுக்காக போவோம். இது நாம் அவர்களுக்கு செய்யும் ஒரு உதவி. அதாவது உபன்யாசகர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் கேட்பவர்கள் ஒரு உதவி செய்கிறார்கள், வந்து கேட்பதனால். அப்படியா? அதே போல கோவிலுக்குமா? இல்லை. கோவிலுக்கு செல்லும்போது நம்முடைய நன்மைக்காக, நம்ம பிரார்த்தனை நிறைவேறத்துக்காக போவோம் என்பது நிறைய பேர் வருவதற்கு காரணம். ஆனால் அதிலும் அப்படி இல்லை. அந்த பெருமானுடைய அழகான திருமேனியை தரிசிக்க வேண்டும், அதுதான் என் வாழ்க்கைக்கு உஜ்ஜீவனம், அதுதான் என்னிடத்தில் சத்தகுணத்தை வளர்க்கும் என்கிற எண்ணத்தோடும் ஒரு சாரார் செல்கிறார்கள். என்ன, அந்த எண்ணம் வருவதற்கு சற்றே நாள் பிடிக்கும், ஆனால் வந்துவிடும். அப்ப கோயிலுக்கு போகும்போது தரிசனத்தின் வரைக்கும் போய் சேவித்து விட்டு வருவது வரைக்கும் நம்முடைய நன்மைக்காக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதற்கப்புறம் கோவிலில் கைங்கரியத்துக்கு கூப்பிட்டால் அப்ப நாம அவர்களுக்கு செய்யும் உதவியாக எண்ணத்தை மாற்றி கொண்டு விடுகிறோம். அப்ப கோவில்ல முதல் படி தேவல நம்ம நன்மைக்கு போறோங்கிறது புரிஞ்சுக்கிறோம், அதுவும் பெருமாள் பண்ண பாக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கல. அவர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக போறோம் அப்படிங்கிறது வரல. ஆனா அடுத்ததுதான் ப்ராப்ளம். நாம கைங்கரியம்னு கூப்பிட்டால் அப்ப அவர்களுக்கு ஒரு ஃபேவர் பண்றோம் அப்படின்னு நினைத்து கொண்டு விடுகிறோம். அது அல்ல. எப்படி தரிசனத்துக்கு போனதோ, பிரார்த்தனை வைத்ததோ நம் நன்மைக்காகவோ, அதே போல கைங்கரியம் பண்ணுவதும் நம்முடைய நன்மைக்காக. இந்த ஜீவன் பரமாத்மாவுக்கு சேஷன், அவனுக்கே தொண்டன், அடிமை. அப்ப அதுக்கு கைங்கரியம் பண்ணாதான் இந்த ஜீவாத்மாவுக்கே நல்லது. பண்ணாமல் வெறுமை சேவிச்சுட்டு வந்தால் ஏதோ ஓரளவு தங்கும், ஆனால் கைங்கரியம் பண்ணினால்தான், அது எந்த கைங்கரியமாக வேணா இருக்கலாம், வாச்சா கைங்கரியம், மனத்தாலோ மொழியாலோ மெய்யாலோ எப்படியும் இருக்கலாம், ஆனால் செய்ய வேண்டும். இதை மனதால் கைங்கரியம் பண்ணுறேன்னு சுலபத்தில் எல்லாரும் தேர்ந்தெடுத்துக்கலாம், ஆனால் அது சாத்தியமானு பார்க்க வேண்டும். நம்ம என்ன யோகிகளா ரிஷிகளா? அப்படி செய்ய இயலாது. அதனால தான் உடலாலோ வாக்காலோ ஆழ்வார்கள்லாம் வாக்கால கைங்கரியம் பண்ணார்கள். அதில் தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் உடலால புஷ்ப கைங்கரியம் பண்ணார்கள். திருமங்கி ஆழ்வார் மதுளே கட்டினார். எத்தனையோ நடந்திருக்கு. ஆழ்வார்கள் காலத்துக்கே போக வேண்டாம், இப்ப சமீபம் வரைக்கும் பலரும் செய்திருக்கிறார்கள். அந்த கைங்கரியம் பண்றது நம் நன்மைக்காகனு தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு கைங்கரியத்துக்கு வான்னு கூப்பிட்டால் வர மறுக்கிறார்கள். எத்தனையோ காரணத்தை சொல்லிடுறோம். உடம்பு ஆரோக்கியம் போறல, நேரம் இல்லை, வேலை பளு என்று எதோ சொல்றோம். சொல்லலாம், அது எதையும் நான் மறுக்கல. ஆனா அப்ப சித்திக்குமா, நம்முடைய சேஷத்துவம் சித்திக்குமானு பார்க்கணும். இது ஒரு பக்கமா. ஆனா அதே மாதிரி உபன்யாசத்துக்கு வருகிறோமே, ஆச்சாரியன் திருமாளிகைக்கு போகிறோமே, அதெல்லாம் யாருடைய நன்மைக்காக? அது ஏதோ ரொம்ப கூப்பிட்டார்கள், அதுக்காக 3 நாள் உபன்யாசம்னா 1 நாள் போயிட்டு வரலான்னு இருக்கேன் இப்படின்னு பேசிக்கொண்டால் நியாயமா? அது என்ன, அது நடத்துறவாளுக்கு நாம பண்ற ஃபேவர் ஒண்ணும் இல்லையே, நாம அவர்களுக்கு செய்யற உதவின்னு எடுத்துக்க முடியுமா? அது நமக்கு நன்மை. எப்படி கோவிலுக்கு போனா நமக்கு நன்மையோ, அதே போல உபன்யாசத்துக்கு போனாலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதன் மூலம்தான் பெருமானே அறிய போறோம். நம்ம சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும். அதுக்கு மேலே நமக்குன்னு ஒரு நன்மை ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க, அப்ப அதை கேட்டுக்கொள்வது தானே நியாயமாக இருக்கும். இதுல ஒரு சாரார் நினைக்கலாம், அதெல்லாம் நல்லதை சொன்னாலும் இன்னைக்கு யாரும் கேட்டுக்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் இல்லை, யாரு நல்லதுன்னு தெரிஞ்சா கேட்டுப்பார்கள். ஆனால் எனக்கு இருக்கிற வேலை பளுவை தாண்டி அது நல்லதுன்னு படணும். இந்த பளு எப்பவும் இருக்கத்தான் போறது. அலை ஓய்ந்து சமுத்திர ஸ்நானம் பண்ணுவது இயலாது. அதனால் உபன்யாசம் கேட்பதனாலோ புத்தகத்தை படிப்பதனாலோ நமக்கு நன்மைன்னு தெரிஞ்சால் ஒரு ஆர்வம் அதில் வரும். இப்போ புத்தக வெளியீட்டாளர்கள் பதிப்பாளர்கள் வாங்கிக்கோங்கோ வாங்கிக்கோங்கோங்கிறார். நம்ம என்னமோ அவர்களுக்கு நாம் பண்ணுற ஃபேவரா அந்த 100 ரூபா கொடுத்து புத்தகத்தை வாங்குறோம். இது பல பேருடைய எண்ணமாக இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாமல் தங்கள் நன்மைக்குன்னு வாங்குறவர்களும் பலர் உள்ளனர். ஆனால் பொதுவான கருத்து இப்போ சொல்கிறேன். அதனால தான் இப்போ உபன்யாசத்துக்கு போயிட்டாலும் கேட்டுட்டாலும் முழுக்க உட்கார முடியல, எல்லா நாளும் கேட்க முடியாது, வரிசையாக வர முடியாது, அப்பப்போ விட்டு போகிறது இருக்கும். ஆனாலும் சரி வரேன்னு சொல்லுவா, ஆனால் வர முடியாது. சரி இது என்ன நடந்ததுன்னு யார்கிட்டயான அப்புறம் கேட்டுப்போமானால் அதெல்லாம் ரொம்ப குறைவு இல்லையா. இதே வேற ஏதாவது நிகழ்ச்சியாக இருந்து தொலைக்காட்சியில் இருந்தால் இன்னைக்கு என்ன நடந்தது, போன வாரம் என்ன நடந்தது, அதெல்லாம் கேட்டுப்போம். அது கூட அது விட்டு போச்சுன்னால் உடனே யூடியூப்ல இருக்குன்னா பார்த்துருவோம். ஆனால் உபன்யாசம் விட்டு போனால் மட்டும் அதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. அது ஆமா அது போக முடியல போல அப்படின்னு விட்டுடுறோம். இது இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கிறவர்கள் பத்தியா. ஆனால் இன்னும் புதுசாக யாருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கோ அவர்களுக்கு ஆர்வம் இருக்கு, நம்ம வரணும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு நன்மைன்னு. ஆனால் ஓரளவு கேட்டவர்களுக்கு என்ன ஆயிடுறது, நமக்கு தான் எல்லாம் தெரிந்து விட்டதே, இனிமே போய் என்ன பண்ண போகிறோம். ஆனால் இது எப்பவோ நம்ம ஆச்சாரியர்கள் விசாரித்து கேட்டவர்களும் திரும்ப திரும்ப கண்ணனுடைய திருப்திக்காக கேட்கணும், இது போதயந்த பரஸ்பரம்னு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா ஒருத்தர் சொல்லணுமா கதையை, இன்னொருத்தர் கேட்கணும், அவர் கதையை சொல்லணும், இவர் கேட்கணும். கண்ணன் புராணத்தில் சொல்லும்போது 8 விதமான பக்தி சொல்றார். அதில் மத் கதாசிரவணே பிரீத்திகி, என்னுடைய கதையை கேட்கறதுல உனக்கு விருப்பம் இருக்கணும், அப்படி நீ கேட்டால் தான் எனக்கு நீ பிடிச்சவன்கிறார். அப்போ இதெல்லாம் உண்மைதானே. அப்போ நாம் யாருக்கும் ஃபேவர் பண்ணல, நாம் போய் உபன்யாசம் கேட்க போனால் நமக்கு நாமே நல்லது செஞ்சுக்கிறோம். ஆச்சாரியனை போய் தண்டை சமர்ப்பித்தால் இந்த ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம். அதனால் எங்குமே நாம் அவர்களுக்கு ஏதோ செய்கிறமாக்கம் நினச்சிக்காமல் இது நமக்கு கிடைக்கிற நன்மை. அந்த நன்மைக்காக நான் கண்டிப்பாக மெனக்கெட்டாகணும், அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு அணுகணும். அது ஒரு ஃபேவர்னு நினச்சிக்க வேண்டாம். அது ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னால், அதனால தான் இப்போ உபன்யாசத்திலே கூட இல்லை இந்த கோவிலில் வந்து பெருக்கி முழுகிறதுக்கு ஆள் வேணுமா, இல்லை இந்த கோவில் உற்சவத்துக்கு யாரான 4 பேர் வேணுமா, ஒரு 10 நாள் வரையிலானால் ஒத்தரும் சத்தமே போட மாட்டான், யாரும் ரொம்ப பதில் வரவே வராது. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கிறது தான். அது ஏன் தெரியுமா, ஏன்னா உபன்யாசத்துக்கு வந்ததே நான் பண்ண பெரிய காரியம், அதுக்கு மேலெல்லாம் நம்மளுக்கு ஒரு காரியம் சொன்னால் எப்படி முடியும் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கலாம். இருந்ததுன்னா மாற்றிக்கொள்வோம், நம்ம நன்மைக்காகத்தான் செய்கிறோம்னு புரிஞ்சுப்போம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.